Shop the Sherwin-Williams Super Sale and get 40% off paints and stains September 19th through the 24th. With prices starting at $29.39, it's the perfect time to transform your space with color. Whether you're looking to revamp your interior or exterior, we have you covered with bold hues, soothing neutrals, and everything in between. Visit your neighborhood Sherwin-Williams store or shop the sale online. Delivery available on qualifying orders. Click the banner to learn more. Retail sales only. Some exclusions apply. See store for details.
நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
திருமணமான தம்பதியர் அல்லது சேர்ந்து வாழ்கின்ற இணை தமக்கிடையில் பிரிவு ஏற்படுகின்ற போது நிதி விவகாரங்களை கையாள்வதற்கு எளிதாக தமக்கிடையில் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய நிதி தொடர்பான ஒப்பந்தம் குறித்து மெல்பர்னில் வாழும் சட்டத்தரணி திருமலை செல்வி சண்முகம் அவர்கள் விளக்குகிறார். வணக்கம் செல்வி.
வணக்கம் ரேணுகா.
செல்வி, நாங்கள் இன்றைய தினம் ஃபைனான்சியல் அக்ரிமெண்ட் இதை பற்றி தான் நாங்கள் இன்று பார்க்க போகிறோம். இந்த ஃபைனான்சியல் அக்ரிமெண்ட் என்றால் என்ன என்பது குறித்த ஒரு அறிமுகத்தை எங்களுக்கு முதலில் தாருங்கள்.
கோர்ட்டுடைய இன்டர்ஃபியரன்ஸஸ் இல்லாமல் இப்போ தம்பதியர்கள் மத்தியிலேயே அவங்களுடைய ஃபினான்ஷியல் சம்பந்தப்பட்ட சொத்து விவரத்தை அவங்களே தீர்த்து கொள்வதற்காக. இன்னொரு வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா அசட் ப்ரொடெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஃப்யூச்சரில் ரெண்டு பேருக்கும் ஒரு பிரிவினை ஏற்பட போகுது அப்படின்னு சொன்னால் அந்த சூழ்நிலையில் அவங்க எப்படி வந்து சொத்தை பிரிச்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி முன்கூட்டியே அவர்களுடைய ஃபைனான்ஷியல் சூழ்நிலைக்கு தகுந்தவாறு போட்டுக்கொள்றதுக்கான ஒரு அக்ரிமெண்ட்டாக தான் இருக்குது இது. தம்பதியர்கள் என்று நீங்கள் பார்த்தீங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேரிட் கப்புள் இல்லைனா அன்மேரிட் கப்புள், யார் வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களோ அவர்கள், அப்படி இல்லைன்னா டிஃபேக்டோ ரிலேஷன்ஷிப்பில் உள்ளவங்க, அவர்களையும் நம்ம வந்து தம்பதியர்கள் என்று இங்கு நம்ம வரையறுக்கிறோம். இப்போது நிதி சார்ந்த ஒப்பந்தம் எப்படி போட்டிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பச்சட்டத்தின் வரையறைக்குள் இருக்க வேண்டும். அதாவது இப்போ அந்த குடும்பச்சட்டத்தில் வந்து என்ன விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்களோ அதை வந்து பின்பற்றின ஒரு நிதி சார்ந்த ஒப்பந்தமாக இருக்கணும். இது வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தி அதர் கான்ட்ராக்ட்ஸ்.
சரி, திருமணமான தம்பதியரை விடுத்து பார்த்தால் இந்த டிஃபேக்டோ சேர்ந்து வாழ்கின்ற இணை அவர்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள் இப்படியான ஒரு ஃபைனான்சியல் அக்ரிமெண்ட்டுக்குள் வருவதற்கு ஏதாவது பிரத்யேகமான கட்டுப்பாடுகள் இருக்கின்றனவா செல்வி?
பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபேமிலி ஆக்ட்லேயே தம்பதியர்கள் அதாவது கல்யாணம் ஆனவர்களுக்கும் கல்யாணம் ஆகாதவர்களுக்கும் டிஃப்ரெண்ட் லெஜிஸ்லேஷனில் அவங்க என்ன மாதிரி போடணும் அப்படிங்கிறத பற்றி மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ வந்து நீங்கள் கல்யாணம் ஆனவர்கள்னா நீங்கள் அதற்கு கீழ் உள்ள லெஜிஸ்லேஷன் கீழே தான் நிதி ஒப்பந்தத்துக்கான டாக்குமெண்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ கல்யாணம் ஆகாதவங்க டிஃபேக்டோவில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து அதற்கான லெஜிஸ்லேஷனுக்கு கீழே அதை வந்து டாக்குமெண்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இன்னொரு முக்கியமான தேவை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜியோகிராஃபிக்கல் ரிக்குயர்மெண்ட், அதாவது இந்த ஒப்பந்தம் செல்லுபடியாவதற்கு வந்து ஜியோகிராஃபிக்கல் ரிக்குயர்மெண்ட் வந்து தேவைப்படுது. எப்போ அப்படின்னா டிஃபேக்டோ ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும் பட்சத்தில். இப்போ வந்து ரெண்டு பேருமே அதாவது ஆர்டினரி ரெசிடென்ட் ஆஃப் ஆஸ்திரேலியா அப்படின்றதுக்கு கீழே இருக்கணும். ஒருவேளை இப்போ வந்துட்டு ரெண்டு பேருமே வெளிநாட்டு குடியுரிமையில் இருக்கிறவங்க ஒரு ஸ்டூடெண்ட் வீசாலேயோ இல்லை ஒரு ரெஃப்யூஜி வீசாலேயோ இருக்கிறவங்களா இருக்கும் பட்சத்தில் இந்த அக்ரிமெண்ட்டை போட இயலாது. அப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து செல்லுபடி ஆகாது. இப்போ ஒருத்தவங்க குடியுரிமையில் இருக்கிறாங்க ஆனால் இன்னொருத்தவங்க குடியுரிமையில் இல்லை அப்படின்னா அவங்க உண்மையிலேயே கல்யாணம் பண்ணிக்கும் எண்ணம் இருக்கும் பட்சத்தில் அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் 90B செக்ஷன் 90B பிஃபோர் த மேரேஜ் அப்படிங்கிற சட்டத்தின் கீழே அவங்க வந்துட்டு அவர்களுடைய நிதி ஒப்பந்தத்தை செய்து கொள்ளலாம். நிதி ஒப்பந்தம் வரையறுக்கும் பொழுது அதில் வந்து அவங்க இதை மாதிரி ஒருத்தவங்க ஆஸ்திரேலியன் சிட்டிசனாக இருக்கிறாங்க, இன்னொரு தம்பதியர் வந்து வெளிநாட்டில் எந்த நாட்டுடைய குடியுரிமையில் இருக்கிறாங்களோ அந்த நாட்டில் இருக்கிறாங்க ஆனால் தற்சமயம் ஆஸ்திரேலியாவில் ஸ்டூடெண்ட் வீசாவில் இருக்காங்க இல்லை வந்துட்டு ரெஃப்யூஜி வீசாவில் இருக்காங்க இல்லை வேறு எந்த வீசாவில் இருக்கிறாங்களோ பிஸ்னஸ் வீசாவில் இருக்காங்க அப்படின்னு எந்த வீசாவுக்கு கீழே இருக்கிறாங்களோ அந்த வீசாவோட டீட்டெயிலை போட்டுட்டு வந்து அவங்க ஆஸ்திரேலியாவிலேயே பெர்மனெண்ட்டாக வசிக்கிறதுக்கான இன்டென்ஷனில் இருக்கிறாங்க, கல்யாணம் பண்ணதன் பிறகு ஆஸ்திரேலியாவுடைய குடியுரிமைக்கு அதாவது பெர்மனெண்ட் விசாக்கு அவங்க வந்து அப்ளை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்ரிமெண்ட்ல மென்ஷன் பண்ணியிருக்கணும். அப்புறமேலும் அவங்க வந்து என்ன நாளில் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படிங்கிற மேரேஜ் ப்ரப்போசிங் டேட்டையும் அதில் வந்து அவங்க மென்ஷன் பண்ணணும்.
இதேவேளை இந்த ஃபைனான்ஷியல் அக்ரிமெண்ட்ஸ் நிதி தொடர்பிலான ஒப்பந்தங்கள் எப்படியான சூழ்நிலைமைகளின் கீழ் செல்லுபடியாகும் என்று விளக்குங்கள்.
எந்த சூழ்நிலையில் ஃபைனான்ஷியல் அக்ரிமெண்ட் வந்து பைண்டிங் ஆகுது அப்படிங்கிறத பற்றி தம்பதியர்கள் கல்யாணமான தம்பதியர்களுக்கும் கல்யாணம் ஆகாத தம்பதியர்களுக்கும் வேறு வேறு ப்ரொவிஷன் கீழே, அதாவது லெஜிஸ்லேஷன் கீழே குடும்ப சட்டத்தில் வரையறுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 90UJ அது வந்துட்டு கல்யாணம் ஆகாத தம்பதியர்களுக்கு ஆன ஃபைனான்ஷியல் அக்ரிமெண்ட்ஸ் பைண்டிங் சுச்சுவேஷனை பற்றி வரையறுத்திருக்கு. அதே போல் செக்ஷன் 90G அந்த சட்டத்தின் கீழே கல்யாணம் ஆனவர்களுக்கான பைண்டிங் அக்ரிமெண்ட்டை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ரெண்டு ப்ரொவிஷன்ஸுமே எந்த சூழ்நிலையில் இல்லைனா எப்பொழுது ஃபைனான்ஷியல் அக்ரிமெண்ட் பைண்டிங் ஆகப்படுகிறது அப்படின்றத பற்றி சொல்லியிருக்கு. அதில் மெயினானது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது அக்ரிமெண்ட் வந்து என்ன ஆயிருக்கணும்னா ரெண்டு பார்ட்டியுமே சைன் பண்ணியிருக்கணும். அப்புறம் வந்துட்டு பிஃபோர் சைனிங் த அக்ரிமெண்ட், அந்த அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி இரண்டு பேருமே தனித்தனியாக சட்ட ஆலோசகர்களை கலந்து கொண்டு அந்த அக்ரிமெண்ட்டை பற்றின இன்டிபெண்ட் லீகல் அட்வைஸ் வந்து எடுத்திருக்கணும். இப்போ வந்து எக்ஸ் அப்படின் இருக்காருனா எக்ஸ் வந்து ஒரு லாயரை தனியாக பார்க்கணும், ஒய் வந்து வேற ஒரு லாயர்கிட்ட போயிட்டு இந்த அக்ரிமெண்ட்டை பற்றி, இது வந்து நேச்சர் ஆஃப் த அக்ரிமெண்ட் என்ன எழுதியிருக்கு இந்த அக்ரிமெண்ட்டில், என்ன காரணத்துக்காக இந்த ரெண்டு பார்ட்டிஸும் அக்ரிமெண்ட்டில் வந்து என்டர் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு இஃபெக்ட் ஆஃப் த அக்ரிமெண்ட் ஆன் ரைட்ஸ், இப்போ வந்து இந்த அக்ரிமெண்ட்டில் ரீச் பண்ணுறதுனால அவங்களுடைய ஃபியூச்சர் என்டைட்டில்மெண்ட்ஸ் வந்து எப்படி பாதிக்கப்பட போகுது அப்படிங்கிறத பற்றின ஒரு புரிதல் இருக்க வேண்டும். அதன் பிறகு இந்த அக்ரிமெண்ட்டை போடுறதுனால என்ன நன்மை மற்றும் தீமை அப்படின்றத பற்றி தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் வந்துட்டு அக்னாலஜ்மெண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், இப்போது நான் இந்த சட்ட ஆலோசகரிடமிருந்து இந்த அக்ரிமெண்ட்டை பற்றின முழு விவரத்தையும் அதோடைய லீகல் கான்சிக்வன்சஸ் அண்ட் ரைட்ஸையும் தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்புக்கொள்ளணும். அட்வைஸ் எடுத்ததன் பிறகு அந்த லாயர் வந்து எக்ஸோட லாயர் வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அட்வைஸ் வந்து எக்ஸுக்கும் ஒய்யோட லாயர் வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அட்வைஸ் வந்து ஒய்க்கும் கொடுப்பாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அட்வைஸ் வந்து ரெண்டு பேருக்கும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கணும், இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேருமே அட்வைஸ் எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மேலும் நீதிமன்றத்தால் இந்த அக்ரிமெண்ட்டிற்கு எந்த தலையீடும் இருக்காது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்கணும்.
சரி, இந்த ஃபைனான்ஷியல் அக்ரிமெண்ட் தொடர்பிலான வேறு ஏதாவது நிபந்தனைகளும் உட்பட்டிருக்கின்றனவா? நாங்கள் கவனம் செலுத்த வேண்டிய நிபந்தனைகள் இருந்தால் அவற்றை பற்றியும் குறிப்பிடுங்கள்.
இரு தம்பதியர்களும் ஒருத்தருடைய ஃபைனான்சியல் சூழ்நிலையை, அதாவது நிதி சார்ந்த சூழ்நிலையை இன்னொரு தம்பதியருக்கு முழுமையாகவும் வெளிப்படையாகவும் தெரிவித்திருக்க வேண்டும். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் எக்ஸ் வந்து அவங்களுடைய சொத்து மதிப்பு எவ்வளோ, பொறுப்புகள் எவ்வளோ இருக்குது, பண ரீதியான பொறுப்புகள் என்னென்ன இருக்குது, எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து ஒய்க்கு தெரியப்படுத்தியிருக்கணும். இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படின்னா அதோடைய வேல்யூஸ் எவ்வளோ, மொத்தமாக இவருடைய சொத்து மதிப்பு எவ்வளோ, அது வந்து இன்னும் ஆஸ்திரேலியாவில் இருக்கலாம், இல்லை ஆஸ்திரேலியாவுக்கு வெளியில் இருக்கும் சொத்துக்களாகவும் இருக்கலாம், அசையும் சொத்தாகவும் இருக்கலாம், இல்லை அசையாத சொத்தாகவும் இருக்கலாம், எல்லாத்த பற்றியும் மான ஒரு டீடைல்டு டிஸ்க்ளோஷிங் வந்து கொடுத்துருக்கணும், தெரியப்படுத்தியிருக்கணும். அதே போல் ஒய்யும் அவங்களுடைய நிதி சார்ந்த சூழ்நிலையை எக்ஸுக்கு தெரியப்படுத்தணும். வெளிநாட்டிலையும் உள்நாட்டிலையும் எவ்வளோ சொத்து மதிப்பு அவர்களுக்கு இருக்குது, பொறுப்புகள் என்ன இருக்கிறது அப்படிங்கிறத ரெண்டு பேரும் ரெண்டு பேருடைய முழுமையான சொத்து விவரங்களை தெரிந்து கொண்ட பிறகு, அதில் திருப்தி அடைந்த பிறகு தான் இந்த பைண்டிங் ஃபைனான்ஷியல் அக்ரிமெண்ட்டுக்குள்ளே வரணும். அப்படி வரும் பட்சத்தில் வந்து ஃப்யூச்சரில் வந்து கோர்ட்டு வந்து தலையிடாமல் இருக்கும். இப்போ வந்து ஃபைனான்ஷியல் சுச்சுவேஷனை தெரியாமல் இந்த நிதி சார்ந்த ஒப்பந்தம் போடும் பொழுது அது செல்லுபடியாகாமல் போகிறதுக்கு கூடுதல் வாய்ப்பு உள்ளது. அப்புறம் இந்த அக்ரிமெண்ட் போடும்பொழுது ரெண்டு பேருமே ஃப்ரீலி அண்ட் வாலண்டரிலி இந்த அக்ரிமெண்ட்குள்ளே என்ட்ரு ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள்க்கு இப்போ எக்ஸ் வந்து ஒய் கிட்ட சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இந்த அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போடலன்னா நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், அப்போ உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கலன்னா உனக்கு வந்து சுலபமாக வீசா கிடைக்காது, இங்கே ஆஸ்திரேலியா நீங்கள் நிரம்ப நாள் இருக்க முடியாது அப்படின்ற ஒரு அச்சுறுத்தலுக்கு கீழேயோ இல்லை வந்து வேறு ஏதோ ஒரு காரணத்தை காட்டியோ அவங்க வந்து பயமுறுத்தி போடும் பொழுது அந்த அக்ரிமெண்ட்டு செல்லுபடியாகாமல் ஆகிடுது. அதனால் ரெண்டு பேருமே எந்த விதமான அச்சுறுத்தலும் ஒரு கம்பல்ஷனும் ஒரு கொயர்ஸும் இல்லாமல் நிதி சார்ந்த ஒப்பந்தத்தை செய்திருந்திருக்க வேண்டும்.
மிக நன்றி செல்வி, ஃபைனான்சியல் அக்ரிமெண்ட் தொடர்பில் தெளிவாக விளக்கினீர்கள். மீண்டும் மற்றும் ஒரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
நன்றி ரேணுகா.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.
Why do people want to be at work? To feel heard, appreciated, part of something, and to know there's a career path for everyone. Inclusive workplaces are linked to increased innovation, productivity, and employee satisfaction. Make your organization a place where people want to be. For inclusion and diversity training, visit inclusion-program.com.au.